வணக்கம் வணக்கம். உலகத்தில் பத்திரிகை இதழ்கள் நூல்களோட வளர்ச்சி வந்து ரொம்பவே முன்னேற்றம் அடைஞ்சிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். இப்போ இருக்க காலகட்டத்தில் அச்சு முறையில் தான் அவங்களுடைய இதழ்களை வெளியிடுறாங்க. ஆனால் இவ்வளவு அறிவியல் பரிணாமம் வளர்ச்சி அடைஞ்சதுக்கு அப்புறம் கூட ஒரு மனிதர் வந்து தன்னுடைய வாழ்நாளில் 44 ஆண்டுகளாக மக்களுக்கு இலக்கியம் சம்பந்தமான தகவல்களை தன்னுடைய கையெழுத்து பிரதியால் அவருடைய இதழை வந்து வெளியிட்டு வராங்க. இன்னைக்கு வந்து நம்மளுடைய சிறப்பு நிகழ்ச்சியில் புதுக்கோட்டை அருந்தாங்கி தாலுக்கா விஜயபுரம் தாளம்பூ கையெழுத்து இதழின் ஆசிரியர் திரு சு கோவிந்தராஜன் அவர்கள் தாளம்பூ கையெழுத்து பிரதி இதழின் வரலாறும் அதன் சிறப்புகளும் குறித்து பல தகவல்களை வழங்குவதற்காக நம்முடன் இணைந்திருக்கிறார். உடன் உரையாடுபவர் நமது சமூக செய்தியாளர் செல்வி நர்மதா அவர்கள். நேர்களை அனைவரும் இந்நிகழ்ச்சியை கேட்டு பயன்பெறுமாறு புதுகை பண்பலையின் சார்பாக அன்போடு கேட்டுக்கொள்கிறோம்.
வணக்கம் ஐயா, உங்களை பத்தி சொல்லுங்க.
வணக்கம். புதுகை பண்பலை வானொலி நேயர் அனைவருக்கும் இனிய வணக்கம். நான் புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கி தாலுகா விஜயபுரம் கிராமத்திலிருந்து கோவிந்தரசன் பேசுகிறேன். நான் வந்து சித்த மருத்துவராகவும் பணி செய்து கொண்டு தாளம்பு என்ற கையெழுத்து இதழையும் நடத்தி கொண்டிருக்கிறேன்.
சரிங்க ஐயா, இந்த யோசனை எப்படி வந்தது?
இது வந்து எங்கள் அப்பா வந்து சித்த வைத்தியம், அவரும் எங்கள் அப்பாவும் சித்த வைத்தியம்தான். அவர் இந்த மருந்து வாங்கிறதுக்காக காரைக்குடிக்கு என்னை 15 நாளைக்கு ஒரு தடவை போய் வாங்கிட்டு வர சொல்லுவார். அப்போ நாட்டு மருந்தெல்லாம் காரைக்குடிலாம் கிடைக்கும். அப்படி ஒரு தடவை போகும்போது கடை மூடி இருந்தது, பக்கத்தில் ஒரு லெண்டிங் லைப்ரரி இருந்தது. அங்கே கொஞ்சம் நேரத்தை ஓட்டுவோம் என்று போய் பார்க்கும்போது பேராவன்லேருந்து தென்றல்னு ஒரு கையெழுத்து பத்திரிக்கை வந்திருந்தது. அதை பார்த்துட்டு சரி இது மாதிரியும் செய்யலாம் போட்ருக்கே அப்படின்னு யோசனை பண்ணிக்கிட்டே வரும்போது சரி நம்மளும் இது மாதிரி நடத்தலாமே அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கும்போது என்ன பேர் வைக்கலாம்னு யோசனையிலோ வரும்போது வானொலியில் ஒரு இடத்துல வந்து தாளம்பூவின் நறுமணத்தில் நல்ல தரம் இருக்கும் என்ற பாட்டு ஓடிருக்கு. அப்போ வந்து சரி தாளம்பூன்னு வச்சா நல்லாயிருக்கும் போல் இருக்குன்ட்டு அந்த பேரே வச்சு ரெண்டு பேர் வீட்டுக்கு வந்து ரெண்டு நாள் கழித்து புரூசிலியை பற்றி ஒரு கட்டுரை எழுதி சில சின்ன சின்ன துணுக்குகள்லாம் போட்டு சிறுகதை ஒன்று நடுவழியில் ஒரு பெண் ஒன்று மர்ம கதை ஒன்று எழுதினேன். அதையும் போட்டு ஒரு 8 பக்க அளவில் கார்பன் வச்சு 2 காப்பி தயார் பண்ணேன். அதில் ஒன்று நான் வச்சுக்கிட்டு ஒன்று பிலிப்பைன்ஸ் வானொலி. அப்போ வந்து தமிழ் ஒளிபரப்பு காலையில் அரை மணி நேரம் இரவு அரை மணி நேரம் ஒளிபரப்பு அந்த வானொலிக்கு அனுப்பிச்சிருந்தேன். அப்போ வந்து இந்த தாளம்பூ பற்றி ஒரு மாதம் இந்த அனுப்பி ஒரு மாதத்தில் அந்த இதழ் பற்றி அப்போ தயாரிப்பாளர் இருந்த ரம்யா சுவாமிங்கிறவரும் அவர் பையன் ரவி பெர்னாண்டஸ் என்பவரும் இந்த இதழ் பற்றி விமர்சனம் பண்ணு. அந்த விமர்சனத்தை கேட்டு வானொலி நேயர்கள் நிறைய பேர் போஸ்ட் கார்டு எழுதி இந்த இதழ் மாத இதழாக வார இதழாக சந்தா எவ்வளவு அப்படின்னு எழுதி கேட்டிருந்தாங்க. அந்த கடிதங்களை பார்க்கும்போது எனக்கு உற்சாகம், சரி இது மாதிரி தொடர்ந்து நடத்தலாமேன்னு சொல்லிட்டு அப்புறம் கார்பன் பேப்பர் வச்சு 10, 20, 30 இப்படி கேட்க கேட்க அதிக பிறகு இந்த மாதிரி கார்பன் வச்சு எழுதி அட்டையில் வந்து நான் மட்டும் கலர் வாட்டர் கலர் போட்டு அட்டைப்படம் மட்டும் போட்டு கேட்குறவங்களுக்கு நான் அனுப்பிச்சிக்கிட்டு இருந்தேன்.
சரி கையா, நீங்கள் எழுதுன அந்த புக்கில் சொல்கிறேன் என்னென்னா நீங்களே வரைஞ்சிருக்கீங்க. அந்த வரைபடம்ன்றது அவ்வளோ அழகா இருக்கு, அதுவும் உங்களுக்கு இயல்பாவே வந்ததா?
சின்ன வயசுல 6வது படிக்கும் போலேருந்து கொஞ்சம் கொஞ்சம் படம் வரைய ஆரம்பித்தேன். அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் வரைஞ்சி கற்றுக்கிட்டேன். அப்புறம் ஓவிய ஆசிரியர் ஒருத்தர் இங்கே இருந்தார், அவர் கொஞ்சம் சொல்லி கொடுத்தாரு. அது மூலியமாக கொஞ்சம் ஓவியமும் கற்றுக்கிட்டு ஓவிய ஆசிரியர் ஆகிறதுக்கான பயிற்சியும் அவர் கொஞ்ச நாள் சொல்லி கொடுத்தாரு. எஸ்எஸ்எல்சி முடித்த உடனே அப்புறம் பியூசி போய் புதுக்கோட்டை மன்னர் கல்லூரியில் சேர்ந்தேன். அப்போ தான் இந்த இதழ் நடத்த ஆரம்பித்தது அந்த டயத்தில் தான், 77 தான். அதுக்கப்புறம் பியூசி முடித்த பிறகு ஒரு 2 வருஷம் கேப் போட்டு அப்புறம் டிடிசி செங்கல்பட்டில் போய் ஓவிய ஆசிரியர் பயிற்சி எடுத்துக்கிட்டேன். 3 மாதம் அது அரசு இதே பயிற்சி கொடுத்து இதை ஓவிய ஆசிரியர் பயிற்சி கொடுத்து இந்த ஸ்கூலுக்கு ஓவிய ஆசிரியர் போகலான்னு சொல்லி இது பண்ணாங்க. ஆனால் பயிற்சி முடித்ததுலேருந்து எனக்கு இன்று 4-5 தடவை வந்தது. ஆனால் ஒரு தடவை கூட என்னை செலெக்ஷன் பண்ணி வாத்தியார் போஸ்டிங் போடலை.
சரிங்க ஐயா, நீங்கள் எழுதின அந்த தாளம்பூரில் வந்து நீங்கள் கையாலே எழுதிட்டுருக்கீங்க அப்படின்றது தெரிஞ்சோன்னே உங்களுக்கு அன்பளிப்பாக வந்து பிரிண்டர் மிஷின்லாம் கொடுத்தாங்களாமே, அது எப்படி என்னது?
அது நீண்ட காலமாக நான் அந்த கையெழுத்து பத்திரிக்கையாக நடத்திக்கிட்டு இருந்தேன்னா 100 இதழ் மட்டும் அச்சில் கொண்டு வந்தேன். அந்த நூறாயுதலுக்கு வந்து நம்ம கவிஞர் மு மேத்தா திருச்சிக்கு வந்திருந்தார். அப்போ அவரை பேட்டி கண்டு இந்த கையெழுத்து பத்திரிகை காமிச்சோடனே பார்த்துட்டு ஆச்சரியப்பட்டுட்டு அருமையாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வளரட்டும் அப்படின்னு சொல்லி அவர் வாழ்த்திட்டு பேட்டியும் கொடுத்தார். அந்த பேட்டி வந்து நூறாயுதலில் போட்டிருந்தேன். அந்த இதழ் மட்டும் 500 பிரதி அச்சில் போட்டிருந்தேன். நண்பர்களுக்கு கொடுத்தா ஒருத்தரும் காசு தரல, விற்பனைக்கு அனுப்பினா ஒருத்தருமே காசு தரல, விளம்பரம் போட சொன்னது கூட யாருமே காசு தரல. நமக்கு கையை கடிச்சிருச்சு. சரி இனி இது உதவாது, பிரிண்டில் வர போட முடியாதுன்னு சொல்லிட்டு மறுபடியும் அப்புறம் கையெழுத்து பிரதியாவது போட்டுக்கிட்டு இருக்கேன். அதை பார்த்துட்டு தினமலர் வாரமலர்லேருந்து முருகராசுங்கர் சென்னையிலேருந்து சென்னை நிருபர் அவங்க வந்து அந்த பதிப்பம் சென்னை பதிப்பம் திருச்சி பதிப்பம் கிடையாது, அங்கேயும் ஃபோன் மூலமாகவே பேட்டி எடுத்தார். பேட்டி எடுத்து என் ஃபோட்டோ தாளம் மூலம் அனுப்பி சொல்லி முகவரி கொடுத்துருந்தார், அனுப்பிச்சிருந்தேன். அதை வந்து ஒரு பக்க அளவில் தாளம் இது மாதிரி ஜியந்திரம் இன்டர்நெட் அது இது வந்திருக்குது, ஆனால் இவர் இன்னமே கையெழுத்தை எழுதி அந்த பிரதி நடத்தி கொண்டிருக்காருன்னு சொல்லி அந்த ஒரு இதழ் பற்றி படமும் என் ஃபோட்டோவும் போட்டு இவர் வந்து இத்தனை வருஷமாக நடத்திக்கிட்டு இருக்காருன்னு 39-40 வருஷம் நடத்திக்கிட்டு இருக்காரு. இவருக்கு யாராவது உதவி செய்யும் மனப்பான்மை இருந்தால் அவர் பிரிண்டர் ஒன்று வாங்கி கொடுத்தீங்கன்னா உதவியாக இருக்குன்னு சொல்லி அதையும் சொல்லி ஃபோன் நம்பரும் கொடுத்துட்டாரு. இதை பாட்டு நிறைய பேர் ஃபோன் பண்ணி நான் வாங்கித்தரேன் அப்படி இப்படின்னு சொன்னாங்க, ஆனால் அதோட விட்டுட்டாங்க. சேலத்துலேருந்து ஒருத்தர் பெரிய மிஷினாக இருக்குது, நீங்கள் வந்து எடுத்துகிட்டு போங்கன்னாரு. இவ்வளோ தூரம் போய் நம்ம வர முடியாத காலோடு அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் சென்னையிலேருந்து அவங்க குணாலட்சுமின்னு வரோம். சும்மா சும்மா ஃபோன் பண்ணிட்டேன், நீங்கள் வாங்கப்பா உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அந்த மிஷின் என்ன விலை அது என்னால் முடிஞ்சதை எனக்கு தர்றேன் அப்படின்னு சொல்லி ஃபோன் பண்ணிக்கிட்டேன்னு அடிக்கடி. சரி அது 15,000 வருதுமா அப்படின்னு சொல்லியிருந்தேன். நீங்கள் வாங்க, நீங்கள் மட்டும் வரேன்னா உங்கள் வீட்லேயும் அழைச்சிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி அவங்களையும் அழைச்சிட்டு வச்சு. அப்போ எங்கள் பையன் சென்னையில் இருந்தாங்க, நாங்கள் ரெண்டு பேரும் போயிட்டு பையங்க வீட்டில் தங்கிட்டு அப்படியே அந்த அம்மா வச்சு நாங்கள் ரெண்டு பேரும் தான் போனோம். போனால் அவங்க வீட்டுக்கு போய் சேர்ந்து நல்லா வரவேற்று சாப்பாடெலாம் நல்லா இது பண்ணி ஒரு கவர் கொடுத்தாங்க, அதை வச்சுங்க போனோம். இல்லைங்கம்மா நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னா, இல்லை பிரித்து பாருங்க எவ்வளோ இருக்குது அப்படின்னு பிரித்து பார்த்தா 15,000 இருந்துச்சு. அப்போ ரொம்ப நன்றிம்மா அப்படின்னு சொன்னேன். இருக்கட்டப்பா என்னால் ஆன உதவி இது, உங்களுக்கு வேறு எப்போ வேணாலும் சென்னைக்கு வந்தால் என் வீட்டுக்கு வரேன் போகக்கூடாதுன்னு சொன்னேன். அது மாதிரி நான் சென்னைக்கு போகும்போது அவங்க வீட்டுக்கு போயிட்டு சாப்பிட்டு வருவேன். வரும்போது 500-1,000 கையில் கொடுத்தாங்க அவங்க தான். அப்புறம் அந்த பணத்தை கொடுத்து இந்த இங்கே வந்து எங்கள் பையன்ட்டு சொன்னோடனே அவர் இணையத்தின் மூலமாக பதிவு பண்ணி இந்த மிஷினை கொரியரில் வந்துருச்சு வீட்டுக்கு. இப்போ அதுலேருந்து இதுலேருந்து தான் போட்டுக்கிட்டுருந்தேன். ஆனால் இதில் ஒரு சிக்கல்னால் 100 பிரதி இதில் போட முடியாது. அது வந்து திருச்சியிலேருந்து தான் போட்டுக்கிட்டு இருக்கேன். நமக்கு 10-20 நாக்கு இதில் போடலாம். ஏன்னா அதில் ஒவ்வொரு இப்போ ஒவ்வொன்றா தான் போடலாம். அங்கே வந்து நம்ம 100 பிரதிங்கும் தான் ஒரு மணி நேரத்தில் 100 பிரதி வந்துடும். இது 100 பிரதி போடுறோன்னா எப்படியும் 15 நாள் ஆயிரும். அதனால் அங்கேருந்து போட்டுக்கிட்டு அவசரத்துக்கோ இல்லை ஸ்கேன் பண்ணுறதோ நம்ம இந்த மிஷின்லேருந்து போட்டுக்கோம்.
என்ன மாதிரியான விருதுகள்லாம் வாங்கிறீங்க யானிங்க?
இது வரைக்கும் 30 விருதுகள் வாங்கியிருக்கேன். வீரமாமுனிவர் விருது, திருவள்ளுவர் விருது, வீரமங்கை வேலுநாச்சியார் விருது, காஞ்சி தலைவன்கிற விருது, சிறந்த சேவகர் விருது, சிற்றிதழ் செல்வர் புதுக்கோட்டையிலேருந்து இலக்கிய பேரை வந்து சிற்றிதழ் செல்வர்னு விருது கொடுத்தாங்க, சிற்றிதழ் மாமணி, கவி மாமணி, இது மாதிரி நிறைய விருதுகள் 30 விருதுகள்கிட்ட வாங்கி.
சரிங்கய்யா, நீங்கள் வந்து அரசாங்கத்தில் நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்க? நான் அப்படி ஒரு இதழ் எழுதிட்டு இருக்கேன், எனக்கு இந்த மாதிரி ஒரு ஹெல்ப் தேவைப்படுது, நீங்கள் எனக்கு இப்படி உதவி பண்ணீங்கன்னா நான் இன்னும் நல்லா பெட்டராக வருவேன். இல்லை என்ன மாதிரியே நிறைய பேர் இருக்காங்க, அவங்களுக்கு நான் என்ன பண்ணணும் அப்படின்ற மாதிரி நான் என்ன சொல்கிறேன்?
இது இதழ் இதை பார்த்துட்டு இந்து தமிழ் நாளிதழ் தான் என்னை வந்து வீட்டில் வந்து பேட்டி எடுத்துகிட்டு போனார். பேட்டி எடுத்து அது இந்து நாளிதழில் வந்தோடனே அதை பாட்டு புதுக்கோட்டை தமிழ் வளர்ச்சி துறையிலேருந்து என்னை வந்து அறநாய்க்கு வர சொல்லி நானுங்க பையன்தான் போயிட்டு வந்தோம். அங்கே ஒரு ஆஃபீஸ் அலுவலகத்தில் வச்சு சால்வை அனுப்பிச்சு பாராட்டி, நீங்கள் இத்தனை வருஷம் நடத்திக்கிட்டீங்க ரொம்ப பாராட்டுகள், உங்களுக்கு ஏதாவது உதவி செய்யணுமானு கேட்டாங்க. ஐயா நான் போன வருஷம் அகவியம் வந்து தமிழறிஞர் இருக்கா விருதுக்கு எல்லாரும் சொன்னாங்க, 60 வயசு ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு இது கொடுப்பாங்க, முயற்சி பண்ணுங்கன்னுங்க, நீங்கள் என்கிட்ட கொண்டா கொடுங்க நான் உங்களுக்கு தேவையான உதவியெல்லாம் செய்கிறேன்னு அப்போ வந்து இயக்குனராக இருந்தவர் நாகராஜன்ட்டு அப்புறம் அவர்கிட்ட கொண்ட கொடுத்தேன். அவர் அனுப்பி அந்த முன்னாள் அரசு மாப்பா பாண்டியராஜன் அவர் தான் தமிழ் வளர்ச்சித்துறை அமைச்சர், அவர் வந்து எனக்கு அகவி முதிர்ந்த தமிழறிஞர்னு விருது கொடுத்தாங்க. இப்போ இந்த அரசு வந்த பிறகு மார்ச்லேருந்து 4,000 உதவித்தொகை அனுப்பிச்சிட்ருக்கேன்.
இளம் தலைமை எழுத்தாளர்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல வரீங்க?
இளம் தலைமுறை எழுத்தாளர்கள் இது மாதிரி அது அவங்கள வந்து நான் தான் ஊக்குவிச்சிக்கிட்டு இருக்கேன். இந்த மாதிரி எழுதுகிறவங்க வர்றவங்கெல்லாம் அவங்க அந்த கவிதை எழுதுறதோ கதை எழுதுறதோ பார்த்துட்டு நானே இது பண்ணி என்னுடைய இதழில் அவங்க புதுமுக எழுத்தாளர் புதுமுக கவிஞன் போட்டு எழுதிக்கிட்டு இருக்கேன். அதுமாதிரி இவங்களை மனம் தளராமல் மற்ற பத்திரிகை எழுதி அனுப்பிச்சிட்டு இருந்தாங்கன்னா அவங்களுக்கு ஒரு நல்ல எதிர்காலம் இருக்கும்.
தாளம்பூ இதெல்லாம் பார்த்துட்டு உங்களுக்காக நிறைய பேர் செஞ்சுருப்பாங்க இல்லையா, உங்களை பற்றி பேசியிருப்பாங்க, உங்களுக்கு வந்து பேட்டி எடுத்திருப்பாங்க, அந்த மாதிரி யார் என்ன செஞ்சுருக்காங்க?
நிறைய பத்திரிக்கையிலேருந்து என்னை பற்றி பேட்டி எடுத்து போட்டிருக்காங்க. அமெரிக்காவிலேருந்து தென்றல்னு ஒரு பத்திரிக்கை ஒரு பக்க அளவில் ஃபோட்டோவை போட்டு அவன் அங்கேருந்து பேட்டி எடுத்தாங்க அமெரிக்காவிலேருந்து. அந்த இது வந்தது புதிய தலைமுறை வாரமலர் நிறைய இந்த இந்தியன் எக்ஸ்பிரஸ்ஸு இந்து எல்லா பத்திரிக்கையும் என்னை பற்றி பாராட்டி எழுதியிருக்காங்க. இதெல்லாம் பார்த்துட்டு ஒருத்தர் அவர் வந்து செங்காத்துன்னு ஒரு இதழ் நாமக்கல் மாவட்டத்திலேருந்து மல்லூரில் பக்கம் அவர் ஒரு கோம்பைக்காடுன்னு ஒரு கிராமத்தில் இருக்கார், அவர் பார்த்துட்டு உங்களை பற்றி நான் ஆய்வு பண்ணி நான் ஒரு புக்கு எழுத போகிறேன்னு சொன்னார். அப்புறம் வீட்டில் வந்து என்னை பற்றி தகவல்கள்லாம் நாலு நாள் தங்கியிருந்து தகவல்கள் சேகரிச்சுட்டு போயிட்டு நூலாக எழுதிட்டார். எழுதி இப்போ 200 பக்கத்தில் இந்த நூல் இப்போ விரைவில் வெளிவரப்போகுது. தாளம்பூவின் நறுமணத்தில் அப்படின்ட்டு எழுதியிருக்காரு. அவர் பேர் கோமு சீனிவாசன். இன்னும் ஒரு 3-4 மாதத்தில் அந்த புத்தகம் வெளிவந்துடும்.
சிறப்பு ஐயா, சிறப்பு. உங்களோட பெருமைகளை பற்றி சொல்லுங்க.
என்ன பெருமைன்னு சொல்லணும்னு அது எனக்கு கிடைச்ச அங்கீகாரம் தான் சொல்லலாம். அப்போது வந்து பழம்பெரும் எழுத்தாளர் வள்ளிக்கண்ணன் ஒருத்தர் இருந்தார், அவர் சாகித்ய அகாடமிலாம் விருது வாங்கினவர். அவர் வந்து இணையத்தில் மின்னம்பலம்னு சுஜாதா நடத்தின பத்திரிக்கை மின்னம்பலம், அதில் வந்து புத்தக உலகங்கிற பகுதியில் தாளம்பூவை பற்றி 2 பக்கம் எழுதியிருக்காரு. அவரும் வந்து ஒவ்வொரு தாளம்பூ அவருக்கு போனோடனே அதை பார்த்து படிச்சுட்டு உடனே எனக்கு கடிதம் போடுவார். அப்படி அவர் கடிதம் வந்து இது வரைக்கும் 110 கடிதங்கள் எழுதியிருக்காரு. தாளம்பூடு 2 தடவை அவருடைய பேட்டி போட்டிருக்கேன். இது மாதிரி பட்டுக்கோட்டை பிறவாரும் பாராட்டி அடிக்கடி கடிதம் எழுதுவார். எழுத்தாளர் ராஜேஷ்குமாரும் அடிக்கடி தாளம்பூ பற்றி பாராட்டி எழுதுவார். அவர் கிரைம் நாவலை 2 தடவை அடுத்த நாவலுக்கான தலைப்பை 2 முறை எனக்கு சொல்லியிருக்காரு. அதே மாதிரி எழுத்தாளர் பட்டுக்கோட்டை பிறவாரும் ஒரு நாவலில் அவரை பேட்டி எடுக்கிற மாதிரி என் பேரும் சேர்த்து ஒரு நாவலில் 2 அத்தியாயத்தில் சுற்று விடு சுசிலாங்கிற நாவலை என் பேரும் சேர்த்து எழுதி. அதே மாதிரி பாரதிதாசன் அவருடைய பையன் மன்னர் மன்னன் தாளம்பூ பாராட்டி அவ்வளோ இதாக லெட்டர் எழுதியிருக்காரு. அவர் வந்து மாதம் மாதம் அவருக்கும் தாளம்பூ அனுப்பிச்சிக்கிட்டு இருந்தேன். அவரும் அடிக்கடி கடிதம் போட்டு பாரதிதாசனோட பேத்தி மணிமேகலை குப்பிச்சாமின்னு அவங்கள பேட்டி கண்டு எழுதினேன். அதுலேருந்து அவங்களும் நம்மளை தொடர்பு கொண்டு இப்போவும் சண்டை அவங்க மறக்காமல் அனுப்பிச்சிக்கிட்டு இருக்காங்க. தாளம்பூ இதெல்லாம் அவங்களுக்கு அடிக்கடி போயிட்டுருக்குது. ஒவ்வொரு வருஷம் மறக்காமல் புது வருட வாழ்த்து அனுப்பிச்சிக்கிட்டு இருக்காங்க அவங்களும். அது மாதிரி என்சி மோகன்தாஸ் குவைத்தில் இருக்கார், அவர் வந்து நான் அந்த மாதிரி அவருக்கும் வந்து சென்னை முகவரிக்கு புத்தகம் இப்போ இந்த மாதிரி அனுப்பிச்சிக்கிட்டு இருக்கும்போது அப்புறம் அவர் புத்தகம் ஒன்று போட போகிறேன் அப்படின்னு சொன்னேன். அவர் எவ்வளோ தேவைப்படும்னாரு, ஒரு 5000 தேவைப்படும்னா அவர் 5000 அனுப்பிச்சி தந்தார். அது தாளம்பூவில் வந்து நான் பேட்டி கண்ட பிரபலமானவர்களோட பேட்டியெல்லாம் தொகுத்து ஒரு 39 பேரோட பேட்டிகளை தொகுத்து சாதனையோட சந்திப்பு அப்படின்னு ஒரு நூல் வெளியிட்டேன். அதில் வந்து அந்த நூலுக்கான செலவை அவர் 5000 கொடுத்தார். அப்போ 5000, இப்போ காசு கூட. அதுக்கு அவர் அவருக்கு என்றென்றும் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கு. அது மாதிரி இணையத்தில் நிறைய தடவை என்னை பற்றி எழுதியிருக்காங்க, அவங்களுக்கெல்லாம் ரொம்ப நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன்.
பாகிஸ்தான்லேருந்து உங்களை பார்க்குறதுக்கு வந்திருந்தாங்களா?
பாகிஸ்தான் வானிலேருந்து சாயந்தரம் மாலை 2:30 3-4 வரைக்கும் 3/4 தமிழ் நிகழ்ச்சி ஒளிபரப்பாயிட்டு இருந்தது. அப்போ வந்து அமீர் பாக்சா அப்படிங்கிறவர் இப்போ அங்கே வந்து பாக்கி தயாரிப்பாளர் இருந்தார். அவர் சொந்த ஊர் புதுக்கோட்டை தான். புதுக்கோட்டைக்கு எப்போ வருஷத்துக்கு 2 தடவை வீட்டுக்கு வந்துட்டு போவார். அப்போ அப்படி வரும்போது எங்கள் வீட்டில் ஒரு நாள் வந்து தங்கியிருந்து விருந்தெல்லாம் சாப்பிட்டு எங்களோட இருந்து மகிழ்ச்சியாக இருந்துட்டு போனார். அவருடைய பேட்டி எடுத்து நான் தாளம்பூவில் போட்டிருக்கேன். அது மாதிரி பிலிப்பைன்ஸ் வானொலியிலேருந்து அவங்களுடைய பேட்டியும் எடுத்து போட்டிருக்கேன். அவங்க வந்து திருச்சியில் வருஷத்துக்கு ஒரு தடவை நேயர்கள் சந்திப்புன்னு போடுவாங்க, அப்போ சந்தித்து அவங்கள 2-3 தடவை பேட்டி எடுத்து தாளம்பூ. அதேமாரி சீனா வானொலியிலேருந்தும் வருஷத்துக்கு ஒரு தடவை நேயர்கள் சந்திப்புன்ட்டு திருச்சியில் அவங்களையும் சந்தித்து பேட்டி எடுத்து போட்டிருக்கேன். அதே மாதிரி ஜெர்மனி வானிலேருந்தும் வருவாங்க, அவங்களையும் சந்தித்து அவங்களுக்கு பேட்டி எடுத்து போட்டிருக்கேன். அவங்க நடத்துகிற போட்டிகள்லாம் கலந்துக்கிட்டு வாட்ச் ஒன்று கொடுத்துருக்காங்க ஜெர்மன் வானில். இந்த சைக்கிள் ஸ்போர்ட்ஸ் கலெக்டர் மாதிரி வித்தியாசமான சில பொருள்கள்லாம் பார்சலில் அனுப்பிச்சிருந்தாங்க. அதே மாதிரி சீனா வானொலி வந்து எஃப்எம்லாம் கேட்குற மாதிரி ஒரு சின்ன வானொலி பெட்டி ஒன்று கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி பிலிப்பைன்ஸ்லேருந்து நிறையா போட்டிகள் வச்சு அது மூலயமா தேர்வு பெற்று எனக்கு நிறைய சான்றிதழ்லாம் கொடுத்துருக்காங்க. அது மாதிரி பிபிசி லண்டன் அடிக்கடி அவங்களும் ஒரு தடவை இதழ் பற்றி லண்டன்லையும் சொல்லியிருக்காங்க. அவங்களும் அடிக்கடி கடிதம் எழுதியிருக்காங்க. மாஸ்கோ வானொலியும் தமிழ் ஒளிபரப்பு அப்போ இருந்தது, அவங்களும் தாளம்பு பற்றி பாராட்டி கடிதம் எழுதியிருக்காங்க. இது மாதிரி வேறு இதழுக்காக வேண்டி டைரக்டர் மு களஞ்சியம், எஸ்வி முத்துராமன், நடிகர் பொன்னம்பலம், ஆனந்தராசு, நடிகை மீனா, நடிகை அர்ச்சனா, நடிகை கீர்த்தனை, நடிகை யுவராணி, நடிகை சிந்துசா, விசித்ரா, இவங்களை என்ன நம்ம தாளம்பு இதழுக்காக பேட்டி எடுத்து போட்டிருக்கேன். அவங்களும் இதழை பற்றி பாராட்டியிருக்காங்க.
சரிங்க ஐயா, நீங்கள் வந்து கமல் நடிகர் கமலஹாசன் வந்து உங்களுக்காக கடிதம் எழுதியதாக சொன்னீங்க, அதை பற்றி கொஞ்சம்.
நடிகர் கமலஹாசன் ஆரம்ப காலத்திலேருந்து அவர் ஒவ்வொரு படத்தையும் பார்த்துட்டு நான் கடிதம் எழுதினேன். அதுக்கு ஒவ்வொரு தடவையும் நான் போட்ட கடிதத்துக்கு கண்டிப்பாக பதில் போட்டுருவார். அது மாதிரி பதில் போட்டு ஒரு 40 கடிதங்கள்கிட்ட அவர் அப்போ ஆரம்ப காலத்தில் எழுதியிருக்காரு. ஆனால் இப்போ வந்து கடிதங்கள் அவரால் எழுத முடியாது, எழுதுறதும் கிடையாது. இந்த தாளம்பூவை பார்த்துட்டு அவர் உதவியாளர் குணசீலன்ட்ட கொடுத்து கமலஹாசன் எழுதின தேடி தீர்ப்போம்பா, கேட்ட பொழுதின் பெருது வைக்கின்ற புத்தகம் 10 புத்தகம் அனுப்பி தாளம்பூ தமிழ கமலஹாசன் அப்பணி இயக்கம் சேர்ந்து நடத்தும் பரிசு போட்டின்னு சொல்லி வைக்க சொல்லி ஒவ்வொரு மாதமும் கேள்வி கேட்பான். அதுக்கு யார் சரியான பதில் எழுதுகிறாங்களோ அவங்களுக்கு கமலஹாசன் கையெழுத்து போட்ட புத்தகம் வந்து அனுப்பிச்சிக்கிட்டு இருந்தான். ஒரு வருஷமாக நான் வந்து கரஸ் மூலமாக டைரக்ஷன் கோர்ஸ் முடித்தேன். அது என்னுடைய திறமையை பார்த்து அவங்களே சான்றிதழ்லாம் கொடுத்து முதல் தரம் சொல்லி சான்றிதழ் கொடுத்துருக்காங்க. வெளியே கதை எழுது, தூரல் விழும் இரவில் நான் கதை எழுதி வச்சுருந்தேன். அதை பார்த்துட்டு ஒருத்தர் நம்ம திரைப்படம் செய்யலாம் வாங்க அப்படின்னு சொல்லியிருந்தார். என்னால் போக முடியாத சூழ்நிலை, நான் அது போக முடியலை. எழுதா முதல்வரானதான் அவங்களுடைய அவர் படத்த அட்டைப்படத்தில் போட்டு கவிதை ஒன்று எழுதி அவங்களுக்கு அனுப்பிச்சிருந்தேன். அதுக்கு நன்றின்னு சொல்லிட்டு ஒரு கடிதம் எழுதியிருந்தாங்க. அதுக்கப்புறம் முதலமைச்சரான போது ஒருத்தர் அவங்களுக்கு கடிதம் எழுதியிருந்தேன், அதுக்கும் நன்றி சொல்லி கடிதம் எழுதி. அப்துல் கலாம் ஜனாதிபதியான போது அவரை பற்றி ஒரு ஆர்டிக்கிள் போட்டு அவர் அட்டைப்படம் போட்டு அவருக்கு ஒரு இதழ் அனுப்பிச்சிருந்தேன், அவரும் நன்றின்னு சொல்லி ஒரு கடிதம். அதே மாதிரி நடிகை சச்சு அவங்கள பற்றி நம்ம இதழை பார்த்து பாராட்டி அவங்க வாழ்த்து அனுப்பிச்சிருக்கோம். மன்னர் மன்னன் பாரதிதாசனுடைய மகனார், அவரும் தாளம்பு பார்த்துட்டு மிகவும் பாராட்டி கடிதம் எழுதியிருந்தார். அதே மாதிரி ராஜேஷ்குமார், பட்டுக்கோட்டை பிரபாகர், என்சி மோகன்தாஸ் இவங்கள்லாம் கடிதம் எழுதி உற்சாகப்படுத்திக்கிட்டு இருக்கிறதுனால. அதே மாதிரி இவர் நம்ம கப்பலுடைய தமிழன் வாவூசி அவருடைய பையன் வாளேஸ்வரன், அவரும் தாளம்பு படிச்சுட்டு ரொம்ப மிகவும் பாராட்டி எழுதியிருந்தார். இதெல்லாம் என்னால் மறக்க முடியாத பெரிய நினைவுகள்.
எழுதுகிற தாளம்பு இதழ் வந்து இவ்வளோ ரீச் ஆயிருக்கு, எழுதுகிற மாரி தெரிஞ்சிருக்கு. உங்களோட குடும்ப சூழ்நிலை அது எப்படி மாற்றுகிறது?
என் மனைவியும் சித்த வைத்தியர் தான் இருக்காங்க. பையன் ரெண்டு பையன், பெரிய பையன் கமலநாதன் எம்எஸ்சி ஐடி எம்பிஎம் முடிச்சுட்டு வெப் டிசைன் பண்ணிகிட்டு இருக்காரு. அவங்க மனைவி வந்து ரூபா, அவங்க வந்து எம்எஸ்சி ஐடி முடிச்சிருக்காங்க. அவங்க பொண்ணு வந்து 3வது படிக்கிறாங்க மெல்லினா. 2வது பையன் வந்து அறிவழகன், அனிமேஷன் கோர்ஸ் முடிச்சுட்டு சென்னையில் வந்து வேலை பார்த்துட்டு. ரெண்டு பையனுக்கு இடையில் பிறந்தது திவ்யான்னு மக, அது கல்யாணம் பண்ணி அது பிஎஸ்சி சிஎஸ் முடித்தது. அது கல்யாணம் பண்ணி மேற்பனைக்காட்டில் இருக்காங்க. அவங்க வீட்டுக்காரர் வெளிநாட்டில் இருக்காங்க. அதுக்கு வந்து பொண்ணு நிவேதான்ட்டு 9வது படிக்குது, நித்திலன்னு ஒரு பையன் 2வது படிக்கிறான். அதுவும் இந்த ஸ்டுடியோவில் போட்டோ ஆல்பம் பண்ணுறது, ஃப்ளெக்ஸு இது மாதிரி செய்கிறாலாம் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க.
சரிங்க ஐயா, உங்களுக்கு என்ன மாதிரியான உதவி தேவைப்படுது அரசாங்கத்தில்?
இன்னும் வந்து நான் அந்த ஓட்டு வீட்டில் தான் இருந்துக்கிட்டு இருக்கேன். ஆனால் அது வந்து இந்த மழைக்காலம் வெயில் காலத்துலலாம் இந்த புத்தகங்கள் வந்து எனக்கு வந்து நிறையா இருக்குது. அது எத்தனை கணக்கு சொல்ல முடியாது. அவ்வளோ புத்தகங்களையும் இந்த மழைக்காலத்திலையும் வந்து பாதுகாக்க முடியும். எங்கே வச்சாலும் மேலேருந்து தண்ணி ஊறி புத்தகம்லாம் ரொம்ப கெட்டு போயிடுது. இப்போது இந்த கஜா புயலில் வீடே ஒரு பக்கம் இடிஞ்சு உட்காந்து போச்சு. அந்த டயத்துலேயும் எங்கள் இந்த புத்தகங்களை பாதுகாக்கிற பெரிய இதாக போயிடு. இது மாதிரி யாராவது எங்களுக்கு உதவி செஞ்சு அந்த புத்தகங்களை பாதுகாக்கிற மாதிரி ஒரு ஒரு வீடை கட்டி அதில் இந்த புத்தகங்கள்லாம் அடுக்கி வைக்க எனக்கு கொஞ்சம் வசதியாக இருக்கும். அது மாதிரி யாருமே ஹெல்ப் பண்ண மாட்டேங்கிறேன்.
கண்டிப்பாக உங்களுக்கு அந்த மாதிரியான உதவி கிடைக்கும் ஐயா, நம்பி காத்திருப்போம். ரொம்ப நன்றி ஐயா, நீங்கள் செய்கிற இந்த பணி வந்து இன்னும் சிறப்பாக வரும்னு எடுத்துக்கள்.
நன்றி.
நேர்களே, இதுவரை தாளம்பு கையெழுத்து பிரதி இதழின் வரலாறும் அதன் சிறப்பும் குறித்து தாளம்பு கையெழுத்து இதழின் ஆசிரியர் திரு சு கோவிந்தராஜன் அவர்கள் வழங்கிய உரையாடலை கேட்டோம். இந்த நிகழ்ச்சி பற்றிய கருத்துக்களை அனுப்ப வேண்டிய வாட்ஸ்அப் எண் 6380077950 என்ற எண்ணிலும், புதுகை FM91.2@gmail.com என்ற மின்னஞ்சல் முகவரியிலும் உங்களது கருத்துக்களை எங்களுக்கு அனுப்பலாம். மேலும் இது போன்ற பயனுள்ள தகவல்களை தெரிந்து கொள்ள தொடர்ந்து இணைந்திருங்கள். இது உங்கள் புதுகை பண்பலை 91.2. இது மக்கள் வானொலி, மக்களுக்கான சமுதாய வானொலி.